நன்றி ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே எழுந்தருளிகிறவரே, சபையின் மத்தியிலே உலாவி வருகிறவரே, நீதியின் சூரியனே, ஏழு குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவி வருகிறவரே, உங்களுக்கு நாங்கள் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவை உமக்கே உண்டாவதாக, அது உமக்கே உண்டாவதாக ஆண்டவரே, அது உம்முடைய நாமத்திற்கே உண்டாவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. சபை நடுவே ஆவியானவர், உலாவிகின்ற ஆவியானவர், சபை நடுவே ஆவியானவர், உலாவிகின்ற ஆவியானவர், எங்கள் சபை நடுவே ஆவியானவர், உலாவிகின்ற ஆவியானவர், ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர், ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர், சபை நடுவே ஆவியானவர், உலாவிகின்ற ஆவியானவர், சபை நடுவே ஆவியானவர், உலாவிகின்ற ஆவியானவர். உம்முடைய மலையிலே நாங்கள் மூழ்கணும் ஆண்டவரே, உம்முடைய மலையிலே நாங்கள் நனியணும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்திலே நாங்கள் மூழ்கணும் ஆண்டவரே. தாகம் தீர்க்கும் ஜீவ நதி நீர் அல்லவோ? தாகம் தீர்க்கும் ஜீவ நதி நீர் அல்லவோ? எங்கள் தாகங்கள் தீர்க்கப்படுவதாக, ஓ எங்கள் தாகங்கள் தீர்க்கப்படுவதாகப்பா. உம்முடைய சமூகத்திலே புறப்பட்டு ஓடுகிற வெள்ளை நதி எங்கள் தாகத்தை தீர்க்கட்டுமே. மறந்தொரு சதரா ரிதன மந்தோ கொரு குரு மொசேரா ரேகரா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய பேரின்ப நதிக்காய் நன்றி ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்திற்காய் நன்றி ஆண்டவரே, உம்முடைய ஆறுதலுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே, இந்த வெளிச்சத்தின் ஆண்டில் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. நம்முடைய சமூகத்தில் எங்கள் எல்லாரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். என்ன சரி, நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். 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 ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் முதலாவது அதிகாரம். நீதிமொழிகள் முதலாவது அதிகாரம் 23 வசனத்திலிருந்து வாசிங்கள். நீதிமொழிகள் முதலாவது அதிகாரம் 23 வசனத்திலிருந்து.
என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன், நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வருத்தீர்கள், ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன், நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன், அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன், அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள், என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதல் எல்லாம் அசட்டை பண்ணினார்கள்.
என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதல் எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செய்தார்களாம், அசட்டை பண்ணினார்கள். இதுல என்ன ஒரு வசனம் இருக்கிறது வாசித்த பொழுது நீங்க என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, அதிகாலையே தேடுகிறவன் என்னை கண்டறிவான் என்று எழுதின வசனத்துக்கு இங்க ஒரு பதில் இருக்கிறது. என்ன தெரியுமா, 28வது வசனத்தை வாசிங்கள்.
நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன்,
அவர் அதிகாலையில் என்னை தேடுவார்கள் ஆனால் அவருக்கு காண மாட்டாங்க. ஆனா என்ன ஒரு வசனம், அதிகாலையில் தேடுகிறவன் என்ன செய்வான், கண்டடைவான். இங்க சொல்லப்படுகிறது அதிகாலையில் நீங்க தேடினாலும் அவன் என்ன காண மாட்டான். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதல் அது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற பொழுது இவ்வளவு சம்பவங்களும் நடக்கிறேன்னு சொல்லி நான் பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்துக்கு ஒரு தலைங்கன்னா கடிந்து கொள்ளுதல். கடிந்து கொள்ளுதலை யாரும் விரும்ப மாட்டார்கள். யார் கடிந்து கொள்ளுதலை விரும்புவார்கள், கடிந்து கொள்ளுதல் என்று சொன்னா என்ன என்று சொல்லிச்சுனால், ஒரு விதத்திலே ஒருவரை பேசுவது, அல்லாவிட்டால் ஒரு விதத்திலே அவர்களை கோபமாக அல்லாவிட்டால் செய்கிற காரியத்தை சரிப்படுத்துவது கடிந்து கொள்ளுதல். அல்லாவிட்டால் ஒருவர் விரும்பாத ஒரு காரியத்தை நாம் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்வது கடிந்து கொள்ளுதல் ஆகும். ஆகையினாலே வாசிங்க, திரும்பி அந்த வசனத்தை 23ல இருந்து வாசிங்க.
என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள்,
திரும்புங்கள்,
இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன்,
அருளுவேன்,
என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன்.
என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். தேவன் கடிந்து கொள்ளுகிற பொழுது இந்த வருஷத்திலே அவர் பக்கமாய் சாய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கப்பா. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். இந்த பாருங்க, இந்த வெளிச்சத்தின் ஆண்டுதலே தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு ஒப்பு கொடுக்காத எனக்கும் உனக்கும் வெளிச்சம் காண முடியாது. தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்காவிட்டால் தேவ வெளிச்சத்திலே நம்மளால் நடக்க முடியாது. ஏன், தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புகிற பொழுது அவர் வார்த்தைகளை காண்பிப்பார். சிறு பிள்ளை தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் கடிந்து கொள்ளுதலை விரும்புவார் எவரும் கிடையாது. உங்கள் பிள்ளைகளை எத்தனை தடவை நீங்கள் கடிந்திருந்தும் அந்த பிள்ளைகள் அவைகளை கை கொள்ளுகிறது மாதிரி இல்லை. கடிந்து கொள்ளுதலை யாரும் மனப்பூர்வமாக விரும்புவதில்லை. இதே பிரச்சனை தான் ஆண்டவருக்கும் இருக்குப்பாரு. யாரும் சொன்ன உடனே எதையும் கேட்க மாட்டார்கள், யாரும் மனப்பூர்வமாக அங்கீகரிக்க மாட்டார்கள். எல்லாரும் நாங்கள் சொல்லுகிறது சரி என்றுதான் நடந்து கொள்வார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கப்பா, தேவனுடைய சிச்சைக்கு திரும்புங்க, தேவனுடைய வார்த்தைகளுக்கு திரும்புங்க, தேவன் சொல்லுகிறதை கருத்தில் கொள்ளுங்க. அப்படி திரும்புகிற பொழுது தேவன் ஆவியை ஊட்டுவார், என் வார்த்தைகளை உங்களுக்கு என்ன செய்வேன், தெரிவிப்பேப்பா. இந்த வெளிச்சத்தின் ஆண்டிலே நீயும் நானும் நினைப்பதற்கு அற்பாலே தேவன் வார்த்தையினால் எங்களை நிறைக்க வேண்டும். வேத வசனத்தினால் நாம் வளர வேண்டும். தேவனுடைய வெளிச்சத்திலே நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் தேவனுடைய சிச்சைக்கு நம்மளை திருப்ப வேண்டியது அவசியமாமே. அநேக தடவைகள் தேவன் சிச்சிச்சும் நாம் அதற்கு மனம் திரும்புவதல்ல, அநேக தடவைகள் வார்த்தைகள் அனுப்பியும் நாம் அதற்கு ஒப்பு கொடுக்கிறவைகள் அல்ல, அநேக காரியங்களை திரும்ப திரும்ப சொன்னாலும் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்வதல்ல. சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல பெரியவர்களுக்கும் சொல்ல வேண்டிய காலம் இது. ஆகையினாலே என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கப்பா. அடுத்த வசனத்தை வாசிங்க, 24.
நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள்.
நான் கூப்பிட்டு நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. கடந்த வருஷத்துல தேவன் எத்தனை தடவை என்னையும் உன்னையும் கூப்பிட்டார், எத்தனை தடவை காரியங்களை சொன்னார், எவ்வளத்தை செய்ய சொன்னார், எவ்வளத்தை செய்யாது என்று சொன்னார். யாராவது நீங்க இருந்தா இங்க சொல்லுங்க, கடந்த வருஷம் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதையே நான் செய்து முடித்தேன் என்று சொல்லி சொன்னார். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்காம போனீங்க பாருங்க. அநேக பிள்ளைகளை தாய் தகப்பன் கூப்பிடுங்கப்படுது, கேட்கவே மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. இந்த அளவிலையும் கேட்காது, இந்த அளவிலையும் கேட்காது, இந்த அளவிலையும் கேட்காது. பாரு, ஆண்டவர் அதே சொல்லுகிறார். என்ன தெரியுமா, நானும் உங்களை கூப்பிட்டேன் ஆனா கேட்காம போறீங்க. நான் கூப்பிட்டு நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள்.
நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை.
நான் என் கையை நீட்டியும் அதை கூட கவனிக்கிறீங்க இல்லப்பா. தொடர்ந்து வாசிங்க.
என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி,
என் ஆலோசனையை என்ன செய்கிறீர்கள்,
தள்ளி
விடுகிறீர்கள். ஆலோசனை சொல்லிச்சுனா என்ன, எனக்கு விருப்பமானவைகளை சொல்லுவது ஆலோசனையா, என்னுடைய பிரச்சனைக்கு ஏற்றவைகளை சொல்லுவது ஆலோசனையா? ஒரு ஆலோசனை நல்ல பண்ணி சொல்லிச்சுன்னா யாரு தள்ளி விடுவான்? யாரு தள்ளி விடுவான்? ஒருத்தனும் தள்ளி விட மாட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என் ஆலோசனையை தள்ளி விட்டாயப்பா. என் ஆலோசனையை நீ என்ன செய்கிறாய்? தள்ளி விடுகிறாய். ஆனா ஆலோசனை என்று சொல்லி கருத்தில் கொண்டால் எல்லாரும் நல்லது என்று சொல்லித்தான் நாம் நினைப்போம். நல்லது ஆலோசனை என்று சொல்லிச்சுன்னா நல்லது. ஆனால் இங்க வேதம் சொல்லிக்கலாம், அவைகளை நாம் தள்ளிவிட்டோம். என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி, அடுத்தது
என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள்.
என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீங்கப்பா. யாருக்கும் கடிந்து கொள்ளுதல் விருப்பமே கிடையாது. எனக்கும் தான், எவருக்கும் கடிந்து கொள்ளுதலை நாம் விரும்ப மாட்டோம். யாரும் யாரையும் பார்த்து எப்படி செய்யாதேன்னு சொன்னா அதை விரும்ப மாட்டோம். யாரும் யாரையும் பார்த்து இப்படி பேசாதேன்னு சொன்னா அதை நாங்கள் விரும்ப மாட்டோம். யாரும் இதை செய்யாதீங்க, இதை விட்டுருங்க, அதை நாங்கள் விரும்ப மாட்டோம். ஏன்? அவைகள் எங்களுக்கு ஏற்றவைகள் அல்ல. அதே பிரச்சனை தான் ஆண்டவரும் பார்த்து பாருப்பா, நான் கொடுத்த ஆலோசனை கேட்கல, நான் கடிந்து கொண்டேன், அதை கூட தள்ளி விட்டீங்கப்பா, தள்ளி விட்டீங்க. கடிந்து கொள்ளுதலை அங்கீகரிப்பதே ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் முதிர்ச்சியாகும். கடிந்து கொள்ளுதலுக்கு விட்டு கொடுப்பதே ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் முதிர்ச்சியாகும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. என் ஆலோசனைகள் எல்லாம் நீங்கள் தள்ளி. ஐயா, ஆலோசனைக்கு அநேகர் ஓடி தெரிய தேவனிடத்தில இருந்து வருகிற ஆலோசனை நாம் தள்ளி விடுகிறோமே. அநேகருக்கு ஆலோசனை இல்லாமலே மாண்டு போகிறார்கள். ஆனால் உனக்கும் எனக்கும் எவ்வளவோ ஆலோசனை இருந்தும் நாம் அதை தள்ளி விடுகிறோமே. தேவனுடைய கடிஞ்சு கொள்ளுதலை நாம் விட்டு விடுகிறோமே. 26வது வசனத்தை வாசிங்க.
ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன்.
திருப்பி வாசிங்க.
ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன்.
நீங்க எல்லாம் இவ்வளவு நாள் என்ன செய்தீங்க? ஆண்டவர் பேசுற பாருங்க, நீங்க இவ்வளவு நாள் என்ன செய்தீங்கப்பா? நான் கடிந்து கொள்ளுதலை நீங்க கேட்கல, நான் புத்தி சொன்னேன் நீங்க கேட்கல, நான் உங்களுக்கு ஆலோசனை சொன்னேன் கேட்கல, உங்க வழியில நீங்க நடந்து கொண்டிருந்தீங்க. ஆனால் ஒரு நேரம் வரும், நீங்கள் துக்கத்தில மாண்டு கஷ்டத்தில மாளுகிற ஒரு நேரம், அப்பொழுது நானும் உங்களை கேட்க மாட்டேன், நானும் உங்களுக்கு ஒன்னும் செய்ய மாட்டேன். தொடர்ந்து வாசிங்க. அடுத்த வசனத்தை,
நீங்கள் பயப்படும் காரியம் புயல் போல் வரும்போது.
நீங்கள் பயப்படும் காரியம் புயல் போல வரும். ஐயா,
ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும்.
ஆபத்து சூறாவளியை போல வரும். இந்த புயல் காற்று, இந்த சூறாவளி, இந்த சுனாமி எல்லாம் சொல்லி சொல்லிட்டு வராது பாருங்க. இன்னைக்கு ரம்யமாக இருக்கிறவங்களோட வாழ்க்கையிலே நாளைக்கு அடிக்கும் ஐயா சுனாமி. கடந்த வருஷத்திலே உனக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை நீ தள்ளிவிட்டாய். ஆண்டவர் கடிந்து கொண்ட பொழுது நீ தள்ளிவிட்டாய். தேவன் பேசுகிற பொழுது நீ தள்ளிவிட்டாய். ஆகையினாலே நாம் இருக்கிற நிலைமையை வைத்து ஆலோசனையும் கடிந்து கொள்ளுதலையும் தள்ளிவிடாதபடி எச்சரிக்கை உள்ளவர்களா இருங்கப்பா. நீங்கள் பயப்படுகிற காரியம் புயலை போல வரும். ஐயா, ஆலோசனை கொடுப்பதற்கு ஒருவரும் இருக்க மாட்டார். ஏன்? உனக்கு கொடுத்ததை தான் விட்டுட்டியே. கரங்களை ஆண்டவர் விரித்த பொழுது நீ கரத்தை மூடினியேப்பா. அநேகருக்கு ஆலோசனைகள் விஷனமாக இருக்கிறது. அநேகருக்கு ஆலோசனைகள் பித்தமாக தெரிகிறது. அநேகருக்கு ஆலோசனை வேண்டாத்தனவையாக தெரிகிறது. உங்களில் பலரை போல நான் முதிந்தவன் கிடையாது. ஆனாலும் சொல்லுகிறதை கேளுங்கள், ஆலோசனை என்பது கடினமானது, அதை செயல்படுத்துவது கடினமானது, அதன்படி நடப்பது கடினமானது. ஆனால் அதன் அடிப்படையிலேதான் உன் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை வேதத்தின் வார்த்தையிலிருந்து உனக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு பிள்ளை வளர்ந்து வருகிற பொழுது நீ கடிந்து கொள்ள விட்டால் அந்த பிள்ளை நீ நினைக்கிற இடத்துக்கு வர முடியாது. உன்னுடைய பிள்ளை வளர்ந்து வருகிற பொழுது உன் பிள்ளை வளர்ந்து நல்லா இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நீ கடிந்து கொள்ளுகிறது உன் பிள்ளைக்கும் தெரியாது. அந்த பிள்ளைக்கு எப்படி தெரியாமல் இருக்கிறதோ அதே வண்ணமாகவே உனக்கும் தேவன் உனக்கு என்ன செய்ய வைத்திருக்கிறார் என்பதை அறியாமல் இருக்கிறாய் என்பதை நினைத்துக்கொள். எல்லாரும் நாம் வளர்ந்தவர்கள் முதிர்ந்தவர்களை போல நடந்து கொள்ளக் கூடாது. அந்த வார்த்தையை திருப்பி வாசிங்க. 27வது வசனம் வாசிங்க.
நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது.
வரும், வாசிங்க.
ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும்.
நேரிடும் போது
நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன்.
பண்ணுவேன். 28.
அப்பொழுது அவர்கள் என்ன நோக்கி கூப்பிடுவார்கள்?
அப்பொழுது கூப்பிடுவாங்க. எப்பொழுது? நாம செய்கிற வேலை இது, இது இப்படித்தான் நாம செய்கிறது. நம்ம வாழ்க்கையில சூறாவளியும் சுனாமியும் காற்றும் அடிப்பதற்கு முன்பதாக கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. புத்திமதிகளை கேட்பதில்லை, கடிந்து கொள்ளுதலுக்கு விட்டுக் கொடுப்பதில்லை. ஆனால் வந்தவுடனே என்ன செய்கிறோம்? தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம், தேவனை நோக்கி புலம்புகிறோம். நான் நம்புகிறேன், நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிற அந்த அமைதியின் அடிப்படையிலே நாம் அப்படி நடக்கிறோம். கடலும் நான் நினைக்கிற 80% மேலாக அது அமைதியாகத்தான் இருக்கு, நம்முடைய வாழ்க்கையை போல. ஆனால் அது திடீரென்றுதான் அது கொந்தளிக்கும். அதிலே அநேக ஆபத்துக்கள் அல்லாவிட்டால் அழிவுகள் இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். ஏன்? நான் அவர்களுக்கு சொன்னேன் கேட்கல, அவர்களுக்கு நான் போதிச்சேன் கேட்கல, அவர்களுக்கு நான் வாட்டி அனுப்பினேன் கேட்கல. இப்பொழுதோ புலம்புகிறார்கள், நான் அவர்களுக்கு மறு உத்தரவு அவர்கள மாட்டேன். தொடர்ந்து வாசிங்கள்.
அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள்.
வசனத்தை கைப்பற்றுகிறோம். இந்த நாட்களில் நாம் வசனத்தை கைக்கொள்வது அதிகம் இல்லையா? எப்பொழுது கடல் கொந்தளிக்கிற பொழுது, சுனாமி அடிக்கிற பொழுது, அப்பொழுது நாம் வசனத்தை கைக்கொள்வது நமக்கு நிர்பந்தமான நிலைமை. அதனாலே அதிகாலைகளே எழுந்து கத்தரை தேடுகிறோம். ஏன்? கத்தரை கண்டடைவா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க வார்த்தை அப்பொழுது நீ காண மாட்டாய். ஆண்டவரே, நீர் தானே எழுதி வச்சது உண்மைதான், ஆனா நீ காண மாட்டாய், என்னோட நீ பேச முடியாது. ஏன்? நான் ஆலோசனை கொடுத்தேப்பா, வசனம் வசனமா அனுப்பினேன், ஊழியக்காரன் ஊழியக்காரனாய் அனுப்பினேன். ஆனா உண்டுக்கு நீ வளைஞ்சு கொடுக்கலையே, உண்டுக்கு நீ வளைஞ்சு கொடுக்கலையே, உண்டுக்கு நீ விட்டு கொடுக்கலையே, உண்டையும் நீ அங்கீகரிக்கலையே. இப்பொழுது சுனாமி அடிக்கிறது, எதிர்காத்து அடிக்கிறது, புயல் காத்தடிக்கிறது, கத்தரை தேடுகிறோம், அவரையோ காணவில்லை. தொடர்ந்து வாசிங்கள்.
அவர்கள் அறிவை வருத்தார்கள்,
அவர்கள் அறிவை வருத்தார்கள்,
கத்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள்.
தேவனுக்கு பயப்படுகிறதை தெரிந்து கொள்ளாமல் போனார். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் கடிந்து கொள்ளுதலை அங்கீகரிப்பான், தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷன் கடிந்து கொள்ளுதலை அங்கீகரிப்பான். எனக்கும் கூட கடிந்து கொள்ளுதல் விருப்பம் இல்லைங்க. யார் என்னை கடிந்து கொள்ளாலும் எனக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் கடிந்து கொள்ளுதல் ஆசீர்வாதத்தோடு தங்கி இருக்கிறது என்பதை வேதத்திலிருந்து நான் காண்பிக்க முடியும். என் ஆலோசனைகளை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஐயா, இன்னொரு காரியம், அசட்டை கணக்கெடுக்காத ஒரு தன்மை. கத்தர் பேசுகிற பொழுது, வார்த்தைகள் வருகிற பொழுது கடிந்து கொள்ளப்படுகிறது, அசட்டை. எங்களுக்கு தெரியும் என்ற நினைப்பு, எங்களுக்கு நடக்க தெரியும் என்ற நினைப்பு, எங்களுக்கு பேச தெரியும் என்று சொல்லி நினைப்பு. வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அநேக பரிசுத்தவான்களுக்கு கழுதியை கொண்டு பிரசங்கிச்சார், வழங்கிச்சுதா. அதனால நாம எல்லாம் எதிர்பார்க்க கூடாது, எங்களோடு பேசுகிற பொழுது தூதன் வந்திறங்க நின்று பேசுவான் சொல்லி, என்னை கடிந்து கொள்ள வருகிறவன் தூதனாய் வருவான் சொல்லி நாம் நினைக்க கூடாது. என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லைப்பா, என் கடிந்து கொள்ளுதல் எல்லாம் தள்ளி விட்டுட்டாங்க. அதனால சுனாமி சூறாவளி அடிக்கிற பொழுது நான் அவர்களை கேட்க மாட்டேன். கடந்த வருஷத்திலே எங்கள் பிள்ளைகளினாலேயே எங்கள் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனையை சந்திச்சோம், மனச்சாட்சி இதற்கு பதில் சொல்லும். எங்கள் விதைப்பினாலேயே அநேக பிரச்சனைகளை சந்தித்தோம், எங்கள் மனச்சாட்சி இவைகளுக்கு பதில் சொல்லும். அநேகருக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளை கை கொள்ளாமல் போனபடியினால் அநேக பிரச்சனையை நாம் சந்தித்தோம், அநேக வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் போனபடியினால் அநேக துக்கத்துக்குள்ளாக கடந்து சென்றோம். இவைகளுக்கு மனச்சாட்சி பதில் சொல்லும். அநேகம் நமக்கு வழியா தெரியாவிட்டாலும் நீ தேவனுக்கு முன்பாக பதில் கொடுக்க வேண்டியவன் தான். 30வது வசனத்தை திருப்பி வாசிங்கள்.
என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதல் எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள்.
இந்த பாருங்க, ஆகையினால அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள். அதுக்கு வேற வழி இல்லைங்க, நீ புசித்தே தான் ஆக வேண்டும். ஏன்? உன்னுடைய சிந்தையிலே நீ நடந்தாய், உன்னுடைய வழியிலே நீ நடந்தாய், உன்னுடைய நோக்கத்திலே நீ நடந்தாய், நீ அதை புசித்தே தான் ஆக வேண்டும். ஆகையால் அவர்கள் தங்கள் வழிகளின் பலனை புசிப்பார்கள். தேவ வழியினுடைய பலனை அல்ல. நான் தேவன் கடிந்து கொள்ள பொழுது நான் கேளாம போன, தேவ ஆலோசனையை நான் தள்ளிவிட்டா, நான் நடந்து போகிற வழியினால் நான் நடந்து போய்த்தான் ஆக வேண்டுமே ஒழிய அதை எவராலும் மாற்றவே மாற்ற முடியாதுங்க. உங்களுக்கு தெரியுமா, ஆலோசனையும் கடிந்து கொள்ளுதலும் என்பது எங்களுடைய வாழ்வைக்கு சரியாக கச்சல் மருந்தெடுக்கிறது போல. அது எங்களால் சகிக்க முடியாது. ஒருவர் வந்து எனக்கு இப்படி செய்யுங்கன்னு எனக்கு கேட்க முடியாது. அது எப்படி? அது அதுதானா, இதுதானா என்று சொல்லி நாம் கதைத்துக் கொள்வோம் இல்லையா? ஆனால் நீ எப்படி கதைக்கலாம், அப்படி நீ பேசலாம், ஆனால் வார்த்தை என்ன சொல்லுங்க தெரியுமா, நீ என் ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் தள்ளிவிட்டு கடிந்து கொள்ளுதலையும் விட்டு உன் வழியிலே நடந்தபடியினால் உன் வழியினுடைய பலனை நீ அதை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அது நானா இருக்கலாம், நீயா இருக்கலாம், எவராயிருக்கலாம், இதை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஒன்றை செய்கிற பொழுது செய்யாதே என்று சொல்லுகிறோம், ஒன்றை பேசுகிற பொழுது பேசாதே என்று சொல்லுகிறோம், இது தேவனுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறோம், இது தள்ளிவிட்டுறீங்க, இது வேணாம் என்று சொல்லுகிறோம், அநேக காரியங்களை பிரசங்கிக்கிறோம், அநேக புத்திமதிகளை சொல்லுகிறோம், ஆனால் எல்லாவற்றையும் எல்லாரும் கேட்பதென்று அல்லவே. உதாரணத்துக்கு நாம் என்ன சொல்லுகிறோம், உங்கள் பிள்ளைகளை ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறோம் இல்லையா, உங்கள் பிள்ளைகளை தேவ ஆராதனையில் கொண்டு வந்து கற்றுக்கொடுங்கள் என்று சொல்லுகிறோம். வளர்ந்து வருகிற நாட்களில் பிள்ளைகள் உங்கள் கோட்டை விட்டு தாண்டுகிற பொழுது யார் குற்றவாளி? சில ஆலோசனைகளை கடிந்து கொள்ள சில புத்திமதிகள் கஷ்டமானது, ஆனால் நாம் செய்கிறது இல்லையே, நாம் செய்கிறது இல்லையே. ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா, உன் வழியிலே நடந்தாய் பாரு, அதனால அதனுடைய பலனை நீயே ருசிக்கணும், நீயே அதை அறுக்கணும், இதுக்கு வேற வழி இல்லப்பா, இதுக்கு வேற வழி இல்லை. ஆகையினாலே கடிந்து கொள்ளுதலை, அதுக்கும் தேவன் கடிந்து கொள்ளுகிறதை அற்பமாக எண்ணாத என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது, தான் நேசிக்கிறவர்களை அவர் சிச்சித்து கடிந்து கொள்ளுகிறாரா? அப்ப இதுவும் புரியலையாப்பா, தேவன் உன்னை சிச்சித்தா, தேவன் உன்னை கடிந்து கொண்டார் இருந்துச்சுன்னா அவர் உன்னை நேசிக்கிறார் என்றுதாவது எழுதுங்களே. அதுவும் இல்லை, இல்ல அது சரியில்லை, இது சரியில்லை, அது வேணாம், இது வேணாம் சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் துன்பமும் தீரமும் எங்களை மூடுகிற பொழுது கத்தரி நோக்கி புலம்புகிறோம், அழுது ஜபம் பண்ணுகிறோம், ஊழிக்காரத்தில் ஓடி போகிறோம், உன் நடந்தது எல்லாவற்றையும் சொல்லுகிறோம், இப்படி பாஸ்டர் அப்படி பாஸ்டர் எல்லாம் புலம்பி அடிக்கிறோம். ஆனா நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா, ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நீ உம்பலியில போனாய், நீ உம்பலியில போனாயப்பா, அதனால நீ அறுக்கத்தான். ஆச்சரியம், மீறியாம காரியத்துல மோசை கூட ஜபம் பண்ணி பார்த்தா, ஆண்டவரே மீறியாம் அவரை விட்டுருங்க, அதை விட்டுருங்க, இல்ல உனக்கு நீ சொல்லுகிறதுனால உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசாரியன் இரவு பகலாக சில காரியத்துக்கு ஜபம் பண்ணினாலும் தேவன் சில காரியத்தை முடிவெடுத்தால் எடுத்தவைகளே. கடந்த வருஷத்தை போல இந்த வருஷத்தை அங்கீகரிக்காதீங்கப்பா, கொடுக்கப்படுகிற ஆலோசனை மணிகளை போல எடுத்துக்கொள்ளுங்கள், விதைக்கப்படுகிற வார்த்தைகளை அங்கீகரியுங்கள். தேவன் கடிந்து கொள்ளுகிற பொழுது அது கஷ்டமான வழியாய் இருந்தாலும் அதற்கு விட்டுக் கொடுங்கப்பா. நமக்கும் எல்லாம் இலகுவானவைகள் அல்ல, நாங்களும் ஓடுகிறோம், எல்லாம் இலகுவானவைகள் அல்ல, எல்லாம் எங்களுக்கு விருப்பமானவைகளும் அல்ல. நேற்று இரவு வீட்டில இருந்து நான் யோசிச்சேன், அப்படியே சொல்றேன் கேளுங்க, நான் என்ன தெரியுமா யோசிச்சேன், ஆண்டவரே இந்த பாட்டு படிக்கிற ஊழியத்தோடையே நான் நின்றுக்கலாம்னு சொல்லி யோசித்தேன், உண்மையிலேயே யோசித்தேன் இருந்த வீட்டுல என்ன யோசிச்சு, ஆண்டவரே இந்த பாட்டு படிச்சு வேசி பண்ணி கொண்டிருந்த அப்படியே நான் இருந்திருக்கலாமே. கடிந்து கொள்ளுதல் எல்லாருக்கும் ஏற்றவைகள் அல்ல. நீதிமொழிகள் 3:4 வாசிங்கள்.
அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நட்புத்தியையும் பெறுவாய், உன் சுய புத்தியுமே சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை சுவைப்படுத்துவார்.
சுவைப்படுத்துவார்.
நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே.
நீ உன்னை ஞானி என்று எண்ணாதப்பா.
கர்த்தருக்கு பயந்து,
கர்த்தருக்கு பயந்து
தீமையை விட்டு விலகு,
தீமையை விட்டு விலகு.
அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும்,
அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும்,
உன் எலும்புகளுக்கு ஊனமாகும்,
ஊனமாகும்.
உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும்.
ஓடும்
என் மகனே, நீ கர்த்தருடைய சுற்றியை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே.
என் மகனே, ஆச்சரியம் என்னன்னு இப்பவும் அவர் பேசுகிற விதத்துல மாற்றமே இல்ல பாருங்க. என் மகனே, என் மகனே, நீ கர்த்தருடைய சுற்றியை அற்பமாக எண்ணாத. நான் சிச்சை குறிச்சு பேசலைங்க, நான் சிச்சை குறிச்சு பேசல, நல்லா விளைக்கலுங்க. சிச்சைக்கும் கடிந்து கொள்றதுக்கும் வேற வேற வித்தியாசம், சிச்சை குறிச்சு நான் பேசல. ஆனா என் மகனே, நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாத, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதப்பா. இளைஞர்கள் மாத்திரம் நல்ல பழமொழிகள் எல்லாம் இருக்கு இல்ல, கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா, சொல்வதற்கு இன்பம் ஆனா கை கொள்ளுவது கடினம், சொல்வதற்கு ரம்மியம் ஆனால் கை கொள்ளுவது கடினம். எனக்கு ஒரு போதகர், ஒரு ஊழியக்காரன் பிரசங்கிச்சது இப்போ எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அவர் சபை போதகர் என்ன செய்தாராம், அந்த ஊழியக்காரனை பேசிச்சாரோ இல்லாட்டி ஏதோ சொல்லிச்சாரு, ஏதோ வச்சுட்டாருன்னு வைங்க. அப்ப அதாவது அவர் தன்னுடைய ஊழியக்காரனை குறித்து அவர் பேசுகிறபடி எப்படி பேசுறாருன்னு சொன்னா, நம்ம எல்லாம் சபைகளாக இருக்கிறோம் பாருங்க, இவைகள் எல்லாம் அவயங்கள் இல்லையா, கைகள் கால்கள் எல்லாம் அவயம், நீங்க எல்லாம் ஒவ்வொரு அவயம் இருக்கு இல்லையா. அப்ப இப்ப என்ன, போதகர் என்ன பேசிட்டார் இல்லையா, போதகர் என்ன கடிஞ்சு கொண்டுட்டார், போதகர் என்ன நான் விரும்பாதத சரி இதுதான் அதுன்னு சொல்லி சொல்லிட்டார், அதை கடிஞ்சு கொண்டாரு. அப்ப நான் அந்த ஊழியக்காரன் சொல்றாரு, அண்டையில இருந்து இந்த கை என்ன சொல்லிச்சுதான் தெரியுமா,
இந்த கை சொல்லிச்சுனா நான் சாப்பாடே கொடுக்க மாட்டேன், சாப்பாடுனா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சுதான். இப்ப சாப்பாடு கொடுக்காததுனால என்ன நட்டம் தெரியுமா? கொஞ்ச நாள் போக இந்த கைதான் எழும்ப முடியாது, இந்த கைதான் தூங்க முடியாது, தூக்கவே முடியாது. கொஞ்ச நாள் போக விட்டு சரிபாடு வழங்குறதா. ஆகையினால கடிந்து கொள்ளுகிற பொழுது அதுல நன்மை இருக்குன்னு சொல்லி நினைக்க கொள்ளுங்க. அது அவர் பெருமையாக பேசினார், அதாவது அவர் அதை நல்ல நல்ல நோக்கத்தை கருதி பேசினார் இல்லையா, அவர் தவறாக பேசவில்லை. சோ ஆகையினாலே அநேகர் இதுல சொல்ல அநேகர் தெரியுமா, போதகர் சில வேளைகளில் நாம விரும்புகிற ஆலோசனை நமக்கு கொடுப்பதில்லை, போதகர் சில வேளைகளை நாங்கள் விரும்புற மாதிரி சிலவற்றை அங்கீகரிப்பதில்லை. அதனால எங்களுக்கு என்ன தெரியுமா, போதகர் அதை எங்களுக்கு அப்படி சொல்ல இப்படி அப்படி நினைத்துக் கொள்ளுகிறோம். அப்படி நினைத்து ஒரு வேளை நீ உன் வழியிலே நடந்து கொண்டால், இங்கே எழுதப்பட்டபடி உன் வழியிலே நீ நடந்து போனால் அதனுடைய விரைவை நீதான் அறுக்க வேண்டும். எனக்கு அநேகரை தெரியும், அநேகர் ஆலோசனை கேட்காமல், அநேகருடைய கடிந்து கொள்ளுதலை அங்கீகரிக்காமல் கடைசியில் வந்து போதருக்கு முன்பாக நின்று அழுது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட்டு போனது. அது சில காரியங்கள் டூ லேட் ஆயிரும் பாருங்க, அழுதுகிற நேரங்கள் எல்லாம் லேட் பாருங்க, வருகிற நேரம் எல்லாம் லேட் பாருங்க. எல்லாம் மலையேறின பிறகு சிலது வந்து நிற்கும், பிரயோசனம் இல்லை. சொல்லப்பட்டது போன வருஷத்துல இந்த வருஷத்துல வந்து ஜெபம் பண்ணி அழுதுட்டு இருந்தா பிரயோசனம் இல்லை இல்லையா. ஆகையினாலே கடிந்து கொள்ளப்படுகிற பொழுது அதை கவனித்துக்கள். ஏன்? அவர் உன்னை நேசிக்கிறபடினா. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரன் உன்னை கடிந்து கொண்டால் அதை ரம்யமா ஏற்றுக்கொள். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரன் உன்னை சிச்சித்தால் அதை ரம்யமா ஏற்றுக்கொள். அதை நீ ஏற்றுக்கொள்ள, அது இதுல பார்த்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அது கர்த்தரை நாம் நேசிக்கிறதும் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படுகிற விதத்தை குறித்து ஏராளம் தாராளமாக காட்டி கொடுக்கிறது, காட்டி கொடுக்கிறது இல்லையா. ஆகையினாலே கடிந்து கொள்ளுதலை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்க. எனக்கு தெரியும் நல்லாக கடிந்து கொள்ளுதல் ஏற்றுக்கொள்வது இலகுவானது அல்ல. தொடர்ந்து வாசிங்கள்.
தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார்,
அவரை சிட்சிக்கிறார் சொல்லி நான் பார்க்கிறேன். நான் கடிந்து கொள்ளுதலை பேசினாலும் இதுல பின்பக்கம் முக்கியமாக இருக்குது. என்ன தெரியுமா, கர்த்தரும் அவனை நேசிக்கிறவர்களை அவர் சிட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார் இல்லையா, அவர் கடிந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார் அல்லவா. ஆகையினாலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துன்பம் வந்துட்டா, துயரம் வந்துட்டா, கடிதம் வந்துட்டா, கஷ்டம் வந்துட்டா, எல்லாவற்றையும் மாற்றி பேசிவிடக் கூடாது. வழங்குதா? வேதத்திலே ரெண்டு பகுதியும் பேசப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தா யோபுவும் குற்றவாளிதான், யோபுவும் குற்றவாளிதான் இல்லையா. ஆனா ரெண்டு பக்கமும் பேசப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா, அவர் நேசிக்கிறவர்களை அவர் சிச்சிக்கிறாரா, அவர் சிச்சிக்கிறாரா. அதே நேரத்தில் நடப்பது எல்லாம் அப்படித்தான் என்று நான் சொல்ல வரவில்லை. ரெண்டு பக்கமும் வேதத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நேசிக்கிறவர்களை, ஒரு தகப்பன் தன் பிள்ளை எப்படி சிச்சிக்கிறானோ அப்படியே தேவன் தன்னை நேசிக்கிறவர்களை சிச்சிக்கிறார் சொல்லி அதுல வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகையினாலே கடிந்து கொள்ளுதலை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை ஏற்றுக்கொள்வது என்பது கடினமானவைகளே. அல்லேலூயா. நீதிமொழிகள் ஐந்தாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். பதினோராவது வசனத்திலிருந்து வாசிங்கள். நீதிமொழிகள் 5:11.
முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலே என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீங்கிக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன்
துறையும் திரும்பி வாசிங்க. 12 வசனத்தை,
ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே.
ஐயோ, ஐயோ என்ற வார்த்தை நல்ல வார்த்தையாங்க, ஐயோ என்கிற வார்த்தை நல்ல வார்த்தையா. ஆனா அந்த மனுஷன் சொல்றான் ஐயோ என்று சொல்லி தொடங்குறான் பாருங்க. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேன். சில வேளைகளில் சில பிரசங்கங்கள் எங்களுக்கு ஏற்றதாக இருக்காது, அது எங்களுக்கு விருப்பமாக இருக்காது, அதை அங்கீகரிக்கக்கூடிய சில சில ஐயா நாம் இருக்கிற மனநிலைமையில வைத்து பிரசங்கத்தை அங்கீகரியாதீங்க, கட்டுக்கொள்ளுங்க. நாம் இருக்கிற நிலைமையில வைத்து பிரசங்கத்தை அங்கீகரிக்காருங்க. இதுல என்ன பிரச்சனை, எல்லாமே நல்லா இருந்தா சில பேருக்கு பிரசங்கமே ஏறாது. என்ன எல்லாம் நல்லா இருக்கிறப்படின்னா பிரசங்கம் வேஸ்ட். அன்றைக்கு கேட்கவே வேணா, ஓகே ஓகே, ஆடினோம் பாடினோம் கொண்டாந்து போய் சேர்ந்துருவாங்க பாருங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை கடினத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிற பொழுது கவனித்து கேட்பாங்க பாருங்க. அதுலயும் ஒரு காரியம் நாம புரிஞ்சு கொள்ளணும். என்ன தெரியுமா, என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஒரு சஞ்சரம் ஓடிக்கொண்டிருந்தால் நான் மனம் திரும்ப வேண்டிய பக்கமும் அதுல இருக்கும். விளங்கிச்சுதான். ஒரே மாறி நினைச்சு கொள்ள கூடாது. எல்லாம் பதில் வேதத்திலிருந்து வருகிறதெல்லாம் டபாக்க டபாக்கன்னு நமக்கு வந்து நல்லது நல்லது என்று சொல்லுமென்னு சொல்லி நினைக்க கூடாது. நாம் மனம் அந்த பக்கத்தை நாம் பாக்குறது இல்ல, அதற்கு எதிராக ஒரு வார்த்தை வந்தால், இப்ப நான் போய் சொல்றேன்னு வைங்க, அம்பீரி போய் சொல்லக்கூட ஆண்டு ஒரு பிரசங்கம் வந்தா அது எனக்கு அது அதுதான் போல, இதுதான் வார்த்தை கடிந்து கொள்றேன். பிரச்சனைக்கு இல்ல, என்ன நடக்குது என்னுடைய பிரச்சனையில, நான் ஒரு போய் சொல்றேன் வைங்க, அப்ப ஆண்டவர் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா வேதம் வருகிற போல அதை தள்ளி விடுகிறவர்களாக இருந்தா தேவன் எதுவும் செய்ய முடியாது. நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, மற்ற பக்கமெல்லாம் சரியாக இருக்கும்னு என் பக்கத்திலே ஒன்றும் தொடக்கூடாது. அப்படியானால் ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேன், ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேன். அப்பா சும்மா தான் கேட்கிறேன், கடந்த வருஷத்திலே பிரசங்கிக்கப்பட்ட பிரசங்கங்கள் எல்லாவற்றையும் உங்கள் திறந்த மனதோடு நீங்கள் அங்கீகரித்து கை கொண்டீர்களா? கடந்த வருஷத்திலே பிரசங்கப்பட்ட பிரசங்கங்கள் எத்தனை நீ கேட்காமலே போனீங்க? கடந்த வருஷத்திலே பிரசங்கப்பட்ட பிரசங்கங்களை எத்தனையை கை கொண்டு உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டீர்கள்? ஐயோ அதான் நான் சொன்னேன் பாருங்க, கடிந்து கொள்ளுதலை தேவ வார்த்தைகளை நாம் அங்கீகரித்து அதை எடுத்து அதை நாம் பயன்படுத்தாவிட்டால் என் வழியிலே நான் போனால் அதனுடைய பலனை நான் அறுத்தியாக வேண்டும், அறுத்தியாக வேண்டும். அநேகர் கண்ணீர் விட்டதையும் எனக்கு தெரியும், அநேகர் கஷ்டப்பட்டதையும் எனக்கு தெரியும். ஒரு சில சொன்ன காரியங்கள் இருக்கு, அது சொல்லவே முடியாது. ரெண்டு கிழமைக்கு முன்பதாக ஒருவரை சந்தித்தேன், அழுகிறார் அழுகிறார் அழுகிறார். நான் சும்மா போனேனா, எக்கு தப்பா கண்டுட்டேன் ஆளு, அழுகிறார் அழுகிறார், ஐயோ ஐயோ அழுகிறார் அழுகிறார். நான் சொன்ன, ஐயா ஒன்றுமே நடக்கல, நீங்க போனீங்கன்னா வார்த்தைகளை எடுத்து வாழ்வில பிரயோசனப்படுத்துவதில்லை, அதனால என்ன செய்கிறது, மேற்கொள்ள கூடாத காரியங்கிட்ட வாழ்க்கைகளை மேற்கொள்ளுகிறது. வார்த்தைகளை புறக்கணித்தால், வார்த்தைகளை தள்ளிவிட்டால், பிரசங்கங்களை தள்ளிவிட்டால், வேறொரு காரியம் வந்து நம்மளை மூடுவதற்கு இடம் கொள்வதற்கு. இன்றைக்கு விடிய காலம் பிரசங்கிச்ச பாருங்க, இந்த அனன்யா சாப்பிடாட வாழ்க்கையில பிசாசு வந்து உங்களுடைய இருதயத்தை நிறைத்ததுன்னு சொல்லி போன ஒரு பாஸ்டர் முடிக்கல, அதை குறிச்சு பேசினார். இன்னைக்கு நான் அதை குறிச்சு பேசல, வேற காரியம் பேசினேன். அதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவங்க ரெண்டு பேரும் எழுப்புதலின் காலத்திலே இருந்த நல்ல தம்பதிகள், எழுப்புதலின் ஊழியக்காரர்கள், அப்போ சில நடவடிக்கைகள் அவர்களும் சேர்ந்து எழுப்புதலை உண்டு பண்ணினவர்கள். திடீரென்று பார்த்தா பிசாசு அவர்களை நிரப்பிச்சு. அப்படியானா இதுவரைக்கும் நிறைக்கப்பட்டிருந்தவர் எங்கே? அவரை காணல, வழங்குறதா? ஆகையினால என்ன சொல்லுகிற, என்ன செய்கிற, ஐயோ நான் போதகத்தை தள்ளாதுங்கப்பா. கடினமான பிரசங்கங்கள் எங்களுக்கு சில வேலைகள்ல சில பிரசங்கங்களை அங்கீகரிக்க முடியல. சரியா குத்துது, சரியா வந்து தொடுது, சரியா வந்து நமக்குண்டே பேசுற மாதிரி இருக்குது. ஆனா நாம் அதை அங்கீகரிக்க வேண்டியது, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய கடமை இல்லையா? கடிந்து கொள்ளுதலையும் புத்திமதிகளையும் கேட்காது எவரும் வளர முடியாது. அதையும் நான் சொல்லிடுறேன், கத்தருக்குள்ளே நாம் வளர முடியாது. எல்லாம் நாம் நினைத்தது சிலருடைய நோக்கம், சிலருடைய நேச்சல் எப்படி தெரியுமா, நாங்க பேசுகிறது சரி, நாங்க சொல்லுகிறது சரி, நாங்க பிரசங்கிக்கிறது சரி, நாங்க முடிவெடுக்கிறது சரி, எல்லாமே சரி. எனக்கு ஆலோசனை தேவையில்லை, எனக்கு கடிந்து கொள்ளுதலும் தேவையில்லை, சிலருக்கு போதகரே தேவையில்லைன்னு தெரிகிறார்கள், அப்படியும் இருக்கிறார்கள். ஐயோ போதகத்தை நான் வெறுத்தனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணியது. முதல்ல வந்து அலட்சியத்தை குறித்து பேசினாங்க, முதல்ல நான் நீதிமன்ற அலட்சியம் பண்றது, கடிந்து கொள்ளுதலை ஆன்சர் எடுக்கிறது இல்ல. ஊழியக்காரன் வந்து உனக்கு ஒரு காரியத்தை சொன்னா முன்னுக்கு தலையாட்டிட்டு போய் பின்னுக்கு நின்று ஏதாவது இழுத்துக் கொண்டிருக்கிறது, வழங்கிச்சுதான். அலட்சியம் பண்ணாதீங்க, கடிந்து கொள்ளுதல் காரணம் இல்லாமல் கடிந்து கொள்ளப்படாது. வேலை இல்லாமலா கடிந்து கொள்றாங்க? உன் நன்மையை கருதித்தான் கடிந்து கொள்ளுவாங்க. வேதத்தில் அப்படித்தான் சொல்லப்படுகிறது, தேவன் தன்னை நேசியாத மனிதனை கடிந்து கொள்ள மாட்டார். உன்னை நேசியாத ஒரு போதகரையின் தேவன் போதகராக நிறுத்தவும் மாட்டார், வழங்குறதா? ஆகையினால உன்னை கடிந்து கொள்ளப்படுகிற பொழுது நீ அதற்கு உன்னை விட்டுக் கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியம். உன் நன்மையை கருதி நான் பேசுகிறேன். நான் பல பல பிரசங்கங்கள் பேசுகிற பொழுது எனக்கு தெரியும், அந்த பிரசங்கத்துல ஒரு விதமான அதிகாரம் இருக்கு. நார்மலாக பிரசங்கிப்பதற்கும் ஒரு சில பிரசங்கங்கள் பிரசங்கம் பண்ணப்பட அதுல ஒரு விதமான அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரத்தினுடைய என்னுடைய உணர்வு என்ன தெரியுமா, ஆண்டவர் இதை வச்சு நியாயம் தீர்ப்பார், இதை வச்சு விசாரிப்பார். எனக்கு நல்ல அந்த அது இருதயத்திலேதான் விளங்கும், இவைகள் இருதயத்திலேதான் அவைகள் விளங்கும். அதனால நான் தைரியமாய் பேசுகிறேன் இல்லையா. அசட்டு பண்ணாதீங்கப்பா, அசட்டு பண்ணாதீங்க. தேவன் கடிந்து கொள்ள பொழுது, ஊழியக்காரன் உன்னை கடிந்து கொள்ளுகிற பொழுது, உன்னுடைய பிரசங்கங்கள் கடிந்து கொள்ளப்பட்டு உனக்கு வருகிற பொழுது அவர்களை அசட்டை பண்ணாத. நாம் எல்லாம் இருக்கிற நிலைமையை வைத்து பிரசங்கங்களை அங்கீகரித்தால் எங்களோடு எந்த பிரசங்கமே பேசாது. நாம் நிற்கிற நிலைமையை வைத்து, இருக்கிற நிலைமையை வைத்து, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குடும்பம் ஒரு பிரச்சனை ஓடிக்கிற அந்த பிரச்சனையை வைத்து பிரசங்கங்களை நோக்கிறது, அது எல்லாம் பிரசங்கங்களை தள்ளிவிடத்தான் செய்யும். பாருங்க, தள்ளிவிடத்தான் செய்யும். ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை நான் மன அலட்சியம் பண்ணினேப்பா, அலட்சியம் பண்ணேன். இன்னைக்கு வெளியே பேசினேன், தாவீது ராஜா தன்னுடைய பரிசுத்த பெட்டியோடு எருசலேமுக்கு வருகிற பொழுது சவுலின் மகள் இருதயத்திலே அதை அசட்டை பண்ணினார். இருதயத்திலே இதையும் இருதயத்திலே பண்ற ஒரு காரியம்
ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலே என் மனம் அலட்சியம் பண்ணினதே.
என் மனம் அலட்சியம் பண்றது மற்றவர்களுக்கு புரியாதப்பா. கடிந்து கொள்ளப்படுகிற பொழுது, புத்திமதி சொல்லப்படுகிற பொழுது, பிரசங்கம் பண்ணப்படுகிற பொழுது மற்றவர்களுக்கு தெரியாது என் இருதயம் அதை அசட்டை பண்ணுவது. ஆனா ஒருவர் சபைக்குள்ளே உலாவிக்கொண்டே இருப்பார். வெளிப்படுத்த ஏழு கண்களுடையவர் பூமி எங்கும் உலாவி வருகிறார். அப்படி ஏழு கண்களும் அசட்டை பண்ணாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. பிரசங்கம், கடிந்து கொள்ளுதல், புத்திமதிகள், அவளும் அசட்டை பண்ணினார். ஆண்டவர் அதை கவனித்தார். தாவீது கவனிக்கல, தாவீது ஆறாரு பரிசுத்த பட்டிக்கு முன்னால் அவர் கும்மாள குத்து குத்தன்னு குத்திட்டு போறார். அவருக்கு ஒன்றுமே தெரியாது. தேவன் கவனிச்சு கொண்டிருந்தார். வந்தவனை கடிந்து கொண்டார், தேவன் தண்டித்தார் என்பதை அந்த பகுதிகளில் நாம் பார்க்கக்கூடியதார். ஆகையினாலே கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. அடுத்த வசனத்தை வாசிங்க.
என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே.
திருப்பி வாசிங்க.
என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே.
திருப்பி வாசிங்க.
என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே.
இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்த ஆசாருடைய சொல்லை தட்டாமல் வாழ்ந்திருந்தால் ஆண்டவருக்கு சோத்திரம். இதுவரைக்கும் நான் போதருடைய சொல்லை தட்டினதே கிடையாது. இதுவரைக்கும் அவர் சொல்லுகிற சொல் வாட்டினா அவர் எழுதுகிற ஆச்சரியம், என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேப்பா. இதுதான் நம் வாழ்க்கையிலே பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது. இன்னைக்கு சொல்லுகிறதை கேட்பது கிடையாது. நானும் தான், நீயும் தான், எல்லாரும் தான் இல்லையா? சொல்லுகிறதை கேட்பதில்லை, ஆலோசனையை அங்கீகரிப்பதில்லை. ஆலோசனைகள் மிகவும் விலையுயர்ந்தது என்றது எல்லாருக்கும் தெரியாது. போதகரின் சொல்லை நான் கேளாம போனேப்பா, கேளாம போனேன். பஸ் அம்புருஸ் நம்ம மத்தியிலே வந்திருந்த பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு பாஸ்டருக்கு அவர் கனம் பண்ணி நடந்ததே கிடையாது. அவருடைய ஊழிய நாட்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட பாஸ்டர் எத்தனையோ வருஷங்களும் காலங்களும் கழிந்தவரும் மேடையில போய் விழுந்து காலில் பிடிச்சி அழுது மன்னிப்பு கேட்டு திரும்பி அவருடைய ஊழியத்தை தொடங்கினான்னு நம்ம மத்தியில வந்து பிரசங்கிச்சது நமக்கு அனைவருக்கு தெரியும் நான் நம்புறேன். அவர் போதகரானா பிறகு போய் காலில் விழுந்து அழகு அழுது மன்னிச்சு கொள்ளுங்க அந்தால் மன்னிச்சுட்டே இல்ல மன்னிச்சு கொள்ளுங்க இல்ல மன்னிச்சுட்டே இல்ல மன்னிச்சு கொள்ளுங்க. இன்றைக்கு நீ நானும் உனக்கு கொடுத்திருக்கிறது எனக்கு கொடுத்திருக்கிற போதகரோடு நடந்து கொள்ளுகிற விதங்களை கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாதே. அநேகருக்கு அநேக காரியங்கள் சரியாகத்தான் தோன்றும். எனக்கும் தான், உனக்கும் தான், எல்லாம் அப்படி எல்லாம் சரி, எனக்கு தான் தெரியும் என்று தோன்றும். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? என் போதகரின் சொல்லை நான் கேளாமல், ஐயோ என் போதகரின் சொல்லை நான் கேளாமல். ஆராதனைக்கு வாங்க, ஜெப கூட்டத்துக்கு வாங்க, பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. உங்க வாழ்க்கைக்கு நல்லது, உங்க குடும்பத்துக்கு நல்லது, உங்க பிள்ளைகளுக்கு நல்லது. பிரசங்கிகளுக்கு செவி கொடுக்கறது இல்லையா? அடுத்த பக்கத்தில் பிரசங்கிகளுக்கு செவியே கொடுக்கறது இல்லை. பிரசங்கத்துக்கும் செவி கொடுக்கறது இல்ல, பிரசங்கிகளுக்கும் செவி கொடுக்கறது. ஐயோன்னு தொடங்கினதான் எனக்கு இன்னைக்கும் இருதயத்தில் இருக்கு பாருங்க. ஐயோ, பதினாலாவது வருஷத்து வாசிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி இது. வாசிங்க.
சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய்.
திருப்பி வாசிங்க.
சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய்.
திருப்பி இருக்க வாசிக்கது.
சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய்.
இப்படி நடந்த ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தை, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் கூறிய எல்லா தீமைக்கும், யாரு? ஆலோசனையை தள்ளிவிட்டு பிரசங்களை கேட்காம, போதவருடைய சொல்ல கேட்காமல் விட்டு வாழுகிற ஒரு மனுஷன் சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் எல்லா குற்றத்திற்கும் குற்றவாளி ஆனான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே நான் சொல்லுகிறதை கேளுங்கள், ஆலோசனையும் கடிந்து கொள்ளுதலையும் கஷ்டமானாலும் சுமந்து செல்லுங்கப்பா. அநேகருக்கு பிரச்சனைகள் வருவதற்கு முன்பதாக கொடுக்கிற ஆலோசனைகள் காதில் ஏறுறதில்லை, ஏறுறதே கிடையாது. திரும்ப திரும்ப சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. போதகர் வந்து, தம்பி எனக்கு ஆவியில நான் இந்த காரியத்தை குறிச்சு ஏவப்படுகிறேன் உனக்கு சொல்றேன்னு சொன்னா அதுவும் கேட்காது. தம்பி உனக்கு என்ன ஆண்டவர் இதை சொல்ல சொன்னார் என்று சொன்னால் அதுவும் கேட்காது. கடைசியிலே பார்த்தால் ஏறக்குறைய சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் குற்றவாளியாக நிறுத்தப்படுகிற நாட்கள்ல அழுது என்ன பிரயோசனம்? கண்ணீர் விட்டு என்ன பிரயோசனம்? உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய சந்ததிகளை குறித்து எப்படி செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, இதை அவர்களுக்கு போதியுங்கள், எப்படி நடத்துங்கள், ஒன்றுமே செய்கிறதில்லை. ஆனா கண்ணீரின் நாட்கள்ல வந்து புலம்புவது. உனக்கு போதகர் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? உனக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு, உன்னை சரியான வழியிலே நடத்தி செல்வதற்கு, உன் குடும்பத்துக்கு மிகப்பிரதான ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்தில் கொண்டது. அவருக்கு தான் போதகர். சபையை தேவன் வரும் வரைக்கும் பாதுகாத்து தேவர் வரலோகத்தின் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பவருடைய பொறுப்பு அவரிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப விருப்பம் என்ன தெரியுமா? ஆச்சாரியத்துவத்தை குறித்து ஒரு நாள் பேசுவதற்கு எனக்கு விருப்பம். அதனுடைய மகிமை என்ன, அதனுடைய வலிமை என்ன, அதனுடைய தேவனுடைய ஏன்னு ஆண்டவர் ஆரோனை நீ எனக்கு ஆச்சாரியனாக அபிஷேகம் பண்ணன்னு சொன்ன வார்த்தை எனக்கு இன்றைக்கும் இருதயத்தில் ஏன் தெரியுமா? அநேகர் நினைக்கிறார்கள் என்ன தெரியுமா, எங்களுக்கு வேலைக்காரனாக வைத்திருக்கிறதுக்கு ஆண்டவர் ஆச்சாரியனை உண்டு பண்ணான்னு சொல்லி இல்ல. அதுல வந்து மிகவும் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா, எனக்கு என்று சொல்றார். ஆரோனை வந்து எனக்கு ஆச்சாரியனாக அபிஷேகம் பண்ணுவது வித்தியாசமானது, உனக்கும் எனக்கும் போதகராக அபிஷேகம் பண்ணுவது வித்தியாசமானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவினாலே ஆச்சாரிய தத்துவத்தை குறித்து நமக்கு தெரியாமலும் புரியாமலும் காலை விட்டு வளட்டக்கூடாது. ஆச்சாரியனை குறித்து நமக்கு அறிந்திருக்கணும், அறிவில்லாவிட்டா விட்டுறணும். வழங்கிச்சுதா? ஆச்சாரியத்தும் தேவனுக்குரியது. தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டது, இந்த அபிஷேகத்தை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னு சொல்லிச்சுன்னா, தாவீது ராஜா சவுலுடைய அபிஷேகத்துக்கு முன்பாக நடுங்கின ஒரு மனுஷன். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியம் இருக்கு பாருங்க, அதுல கவனமாக இருக்கணும். அது பயபக்தியோடு கையாளப்பட வேண்டியது. கண்ட மாதிரி நடந்து கொள்ள கூடாது. அதை குறித்து எனக்கு பேசுவதற்கு விருப்பம், அதற்குரிய அறிவு எனக்கு கிடைச்சா அப்ப வாரம் பேசுறதுக்கு. ஏன் தெரியுமா தெரியாம பேசக்கூடாது, தெரியாம பேசக்கூடாது. அதனுடைய அறிவு நமக்கு போதுமளவு தேவனிடத்தில இருந்து பெற்றுக் கொள்ளாமல் ஆச்சாரிய தத்துவத்தின் ஊழியத்தை குறித்து நான் பேசக்கூடாது. ஆகையினால நான் அந்த அறிவை பெற்றதும் பிற்பாப்புறம் எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப இருதத்தில் இருக்கு. என்ன தெரியுமா, ஆரோனை எனக்கு நீ ஆச்சாரியனாக அபிஷேகம் பண்ணி. எனக்கு என்ற வார்த்தை எனக்கு இன்னைக்கு உள்ளத்துல இருக்கிறது இல்லையா? ஆகையினாலே சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் நீ ஆளாயிட்டாப்பா. ஏன் போதனையை தள்ளிவிட்டேன், போதகரை தள்ளிவிட்டேன், ஆலோசனையை தள்ளிவிட்டேன், கடிந்து கொள்ளுதலை தள்ளிவிட்டேன், வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம போனேன், ஆலோசனைகளை மதிக்காம போனேன், இருதயத்தில தள்ளிவிட்டேன், இருதயத்தில அவமதித்தேன். அதனால இன்னைக்கு என்னுடைய நிலை என்ன? ஏறக்குறைய எல்லா தீமைக்கும் நான் குற்றவாளியாக சபையிலும் சங்கத்திலேயும் நிற்கிறேன். ஒரு சில வார்த்தைகளை தபக் என்று வாசித்து நான் முடிச்சிடுறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 12:1 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. 12:1,
புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன்.
திருப்பி வாசிங்க.
புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன்.
கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிற ஒரு மனுஷன் அவன் மிருக குணம் உள்ளவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சவுலுக்கும் சாமுவேலுக்கும் ஒரு பிரச்சனை உண்டாயிட்டு தெரியுமா? சவுல் ராஜா போய் யுத்தத்தை பண்ணிட்டு வந்து அந்த ஆடு மாடெல்லாம் ஒன்று ஒழிச்சு வச்சிருக்கு. சாமுவேல் வந்து சொல்றான், இந்த பாரு கத்தர் உனக்கு என்ன சொன்னது தெரியுமோ, நீ என்ன செய்தான்னு அவன் பேசுறான். ரெண்டு பேரும் பேசுறாங்க. அப்ப சாமுவேல் வந்து என்ன சொல்றான் தெரியுமா, ரெண்டதம் பண்ணுதல் பில்லி சூனியத்துக்கு ஒப்பாயிருக்கணும்னு தீர்மானம் சொல்லி பேசுறான். அவர் ராஜா, இவர் தீர்க்கதரிசி. வந்து சொல்றான், உனக்கு தெரியுமா ரெண்டதம் பண்ணுதல் பில்லி சூனியத்துக்கு ஒப்பாயிருக்கிறது, வாக்குவாதப்படக்கூடாது. வாக்குவாதப்படுவது ரெண்டதம் பண்ணுதல், எதிர்த்துக்கு எதிர்ப்பு பேசி அது வந்து பில்லி சூன்யத்துக்கு ஒப்பானது. இன்னைக்கு எல்லாரும் பில்லி சூன்யத்தை கண்ணா தள்ளி போவார்கள். ஆனால் எல்லாருக்குள்ளேயும் நிறைய பில்லி சூன்யத்தை வச்சு கொண்டு திரிகிறோம் இல்லையா? வா என்னோட வா என்னோட வா. ஆனா பில்லி சூன்ய கட்டுக்கு பூசா வர்றவனுக்கு ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? வா பில்லி சூன்ய கட்டு அவுக்கணும். பில்லி சூன்யம் நமக்குள்ளேயே கொண்டு திரிகிறோம். எப்படி தெரியுமா? வாக்குவாதம், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிற மனுஷன். வெறுக்கிறது வேணாம், எங்களுக்கு நீங்க ஏன் சொல்றீங்க, அதை நாங்க கேட்க மாட்டோம், நாங்க விரும்ப மாட்டோம். சில பேரோட பேசி நீங்க சொன்னா மனுஷராக இருப்பார்கள், பிற அவர்கள் மிருகமாக மாறிவிடுவார்கள். சிலரோட நீங்க பேசினா ரொம்ப நல்லா இருப்பார்கள், சடக்குன்னு ஏறுவார்கள் பாருங்க. அவ்வளவுதான், அதுக்கு பிறகு பேசுறது இல்லை, பிரியதுல அந்த இடத்துல இருந்து தப்பிக்கொள்றதுக்கு வழிபாக்கலாம். அந்த இடத்துல இருந்து நாம எப்படி தப்பிக்கொள்றதுன்னு சொல்லி வழிபாக்கலாம் பாருங்க. இந்த போன முறை ரெண்டு கிழமைக்கு முன்னாடி சந்திச்சுட்டு நான் எப்படி தப்பி போறதுதான் என்னுடைய நோக்கம் இல்லாம இருந்தது. எப்படியப்பா போறேன், ஓகே பிரதர், இல்ல இல்ல இல்ல, ஓகே பிரதர் நான் போறேன், இல்ல இல்ல, முடிச்சிட்டும் போகலாது பாருங்க. அதையே குற்றவாளி ஆக்கிடுவாங்க இல்லையா, அதையே குற்றப்படுத்திடுவாங்க. இவர் என்ன கதைக்கிறதுக்கு 2 நிமிஷம் கொடுக்காம போயிட்டார், இவர் மனுஷனா ஆண்டு விட்டா அது வேற பிரச்சனை. நல்லா இருப்பார்கள் எல்லாரும், எல்லாரும் ரம்யமாக இருப்பார்கள். திடீரென்று பார்த்தா இல்லாத பொல்லாத சுபாவம், காணாத சுபாவங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை ஆட்கொள்ள விடுகிறது. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், புத்திமதிகளை கேளுங்கப்பா. எனக்கும் புத்திமதி தேவை, உனக்கும் புத்திமதி தேவை. அதுக்குத்தான் தேவன் சபையில ஊழியக்காரனை உருவாக்கி வைத்திருக்கிறார். சொல்லுகிறதை கேள். அது கடினமாக இருக்கும், உனக்கு எல்லாமே ஈஸியாக இருந்தால் புறையதுக்கு உனக்கு புத்திமதி, எனக்கு புத்திமதி. சாக்லேட் சாக்லேட்டா சாப்பிட்டா போதும், சாக்லேட் சாப்பிடாத உனக்கு சுகர் வந்துடும். அதை நிறுத்துறது தானே வேலை, அது இனிக்குதுன்னு எனக்கும் தான் தெரியும். புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, புத்திமதிகளை அங்கீகரிங்க, புத்திமதிகளை விரும்புங்க. நீ சுகர் வருத்தம் வச்சுட்டு சீனி சீனியா சாப்பிட்டு போறத போதகர் கடிஞ்சு கொள்ளாம என்னையா செய்கிறது, என்ன செய்வது? அநேகர் கண்ணுக்கு முன்பாகவே மடிந்து போகிறார்கள். எப்படி தெரியுமா? ஆவிக்குரிய ரீதியிலே கண்ணுக்கு முன்பாகவே அழிந்து போகிறார்கள். ஆவிக்குரிய ரீதியிலே பாடி மனுஷிக்கு பட்ல புஷ்டியா இருக்கிறாங்க பாருங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க பாருங்க, ஆனா ஆவிக்குரிய மனுஷன் கண்ணுக்கு முன்பாகவே அழிஞ்சு போகிறான். போதகருடைய வேலை இதுதான். இதான் இன்றைக்கு முடிவு பேசிட்டு பாருங்க. அவர் போதகரோட பேசிக்கல, அவர் கண்டுபிடிக்கிறது என்ன தெரியுமா? என்ன ஸ்ட்ராங் பேசுறாரு சொல்லி இல்ல, என்ன ஆவியில ஒரு மனுஷன் பேசுகிறான். இன்னைக்கு விடியோ அங்கேயும் பிரசங்க வேற காரியத்துக்கு, எந்த ஆவியில இது பேசுது போற, இந்த ஆடு பேசுது நல்ல காரியம், ஆனா எந்த ஆவியில பேசுது? சிலது என்னோட பேசும், அது தொடுகிறது பின்னுக்கு இருக்கிற ஆக்களா இருக்கு. அதனாலதான் போதகர் மாருக்கு ஆவியிலதான் பிரச்சனை. எந்த ஆவியில இது பேசுது? பொடியில இல்ல, நல்ல பொடியெல்லாம் நல்லா இருக்குது, ஆவியில எந்த ஆவியில பேசு. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். அப்பா புத்திமதிகளை கேளுங்க. பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஊட்டி ஊட்டி சொல்லுவோம், இல்ல அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யாதங்க, இதை செய்ய. எங்களுக்கு புத்திமதி வேணாம், எங்களுக்கு வேணாம், எனக்கும் வேணாம், உனக்கும் வேணாம், புத்திமதி வேணாம், அது கூடாது, அது வேணாம். ஆனா கடிந்து கொள்ளுதலை வெறுக்குகிறவனோ மிருக குணம் உள்ளவனப்பா. அதான் சாமுவை பார்த்து சவுளை பார்த்து சொன்ன, பாரு பில்லி சூனியத்துக்கு அப்போ தெரியுமா, நீ ரெண்டுதான் பண்ணுதா, நீ எதிர்த்து பேசிக்கொண்டே இருக்க, கர்த்தர் சொன்னதை செய்ய அதுக்கு வேற எதிர்த்து பேசுற. 15:10 வாசிங்கள்.
வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான்.
9:10 சேர்த்து வாசிங்க.
துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவறுப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான்.
வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். வழியை விட்டு விலகிறவனுக்கு நீங்க என்னதான் போதீங்க? 10 கற்பனையத்தான் கொண்டது முன்னுக்கு வச்சு பிரசங்கிங்க. ஏன் நாங்க வழியை விட்டு விலக தொடங்கிட்டோம்? எங்க வழி தனி வழி, இப்ப அந்த வழியில நாங்க போறோம், அதனால என்ன செய்யறோம்? இதெல்லாம் எங்களுக்கு சரி வராது. நீங்க மலையில ஏறி போயிட்டா எனக்கு ஆலோசனை கொண்டு வந்தாலும் இந்த வழிக்கு இனி இது சரிப்பட்டு வராத காரியம். வழியை விட்டு விலகிறவனுக்கு போதகருடைய புத்திமதி எப்படி இருக்குமா தெரியுமா? விசனமாக இருக்கும், விசனமாக இருக்கும். ஏன் இப்ப நாங்க வழியை விட்டு விலகிறோம்? எங்களுக்குன்னு ஒரு வழியை நாங்க வச்சிருக்கிறோம், எங்களுக்கு மண்டையில ஒன்று போட்டு இருக்கிறோம், அதன்படி நாம செய்கிறோம். அதனால என்ன புத்திமதி எனக்கு விசனமாக இருக்கிறது. உங்களுக்கு கடந்த வருஷத்துல கொடுக்கப்பட்ட எல்லா புத்திமதிகளையும் நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா? அந்த புத்திமதி மத்தியே நடந்தீங்களா? அந்த புத்திமதி வரை நடந்து வந்தீங்களா? முடிவு செய்துட்டு போய் இடையில நம்ம நாம எது நல்லது அதையும் சேர்த்துக் கொள்றது, அதோட சேர்த்து ரெண்டையும் கலக்கி விட்டு அது இல்லதையும் கெடுத்து போட்டு இருக்கும் பாரு. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிற மனுஷன் சாவான். ஏன் தெரியுமா? முதல்ல பார்க்கப்பட்ட வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எங்க வழியிலே நாம நடந்து கொண்டு போனா சடுவிலே வருகிற சுழற்காட்டுக்கும் சுனாமிக்கும் நாம தான் பதில் கொடுக்கணும். ஆகவே அழிவு நமக்கு நிச்சயம், அழிவு நமக்கு நிச்சயம். ஏன் தெரியுமா? நம்ம வழி சரியில்லை பாருங்க. முடிவு முக்கியமானது, முடிவு நமக்கு முக்கியமானது. நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆரம்பம் நல்லா இருக்கிறன்னு படினால முடிவு நல்லா இருக்கும் சொல்லி நினைக்கிறோம். இல்லைங்க, அநேகருடைய ஆரம்பங்கள் நல்லாய்த்தான் இருந்தது. கிறிஸ்தவ ஓட்டத்திலே, கிறிஸ்தவ லோகத்திலே, கிறிஸ்தவ சரித்திரத்திலே அநேகருடைய ஓட்டங்கள் நல்லாய்த்தான், ஆரம்பம் நல்லாய்த்தான் இருந்தது. முடிவோ மரணத்தில் முடிந்தது. ஆவிக்குரிய மரணம், மாம்சத்துக்குரிய மரணம் அவர்களை தாக்கியதுக்கு சரித்திரங்கள் ஏராளம் அன் தாராளம். பரியாசக்காரன் அதையும் வாசிங்க. 13:18 இருக்க வாசிங்க, அதை வாசித்து நான் முடிச்சிருந்தேன். 13:18
புத்திமதிகளை தள்ளுகிறவன் சரித்திரத்தையும் இலட்சியையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் ஊக்கனம் அடைவான்.
கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன்
கனம் அடைவான்,
கனம் அடைவாப்பா. கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடங்க. கஷ்டமாயிருக்கும், துன்பமாக இருக்கும், துயரமாக இருக்கும், கண்ணீராயும் இருக்கும். சில வேளைகள்ல புத்திமதியும் கடிந்தது எப்படி இருக்கிற பிரச்சனையில இன்னும் ஊத்துற மாதிரி இருக்கும், இன்னும் கஷ்டமாக இருக்கும், இன்னும் கடினமாக இருக்கும், இன்னும் வேண்டாத்தனையா. இதுதான் இத பாஸ்டர் வந்து கேப்பான், பாஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு புத்திமதி. அவர் சொல்றது வந்து இருக்கிற பிரச்சனையோட இன்னும் பெருசாக இருக்கு. ஆனா அதன்படி செய், அதன்படி செய். ஏன்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்தானத்தில் வந்து சொன்னார் என்ன தெரியுமா, இப்பொழுது இடம் கொடுத்து செயல்படும் முதல்ல. எனக்கு தெரியும் யோவான் ஸ்தானனாகிய நீ எனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு தகுதியற்றவன் என்று எனக்கு தெரியும், ஆனாலும் நீ இப்ப இடம் கொடுத்து செயல்படு. அது பின்னுக்கு வர்றது, அது 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 என்னுடைய காரியம், நீ இப்ப செயல்படு. இடம் கொடு, அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, உடனே இடம் கொடுப்பதில்லை, உடனே அதை ஏற்றுக்கொள்வதில்லை, உடனே அங்கீகரிப்பதில்லை. போதகர் சொன்னா அவர்கள் ஜபம் பண்ணி ஒரு அங்கீகரிப்பு தேவை, அது அது எடுப்பார்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் அங்கீகரிப்பு எடுப்பார்கள். பிறகு நண்பர்கள் அவர்கள் இவர்கள் முக்கியமானவர்கள் எல்லாமே எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொலைச்சு ஒரு சாம்பார்னு வச்சிருவாங்க. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இலட்சியையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் உக்கணம் அடைவான்.
புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இலட்சியையும் அடைவானப்பா. புத்திமதிகளை தள்ளாதீங்க, அதை உனக்கு கொடுத்திருக்க ஆசை அதை கேட்டு செய்யுங்க. அநேகருக்கு அதை கேளுங்க, அதன்படி செயல்படுங்க. அது இந்த வருஷத்துல உன்னை ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக கொண்டு செல்லாட்டிக்குப்பா. நீ இருக்கிற இடத்துல இருந்து மேன்மையான ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு செல்வார். எப்பொழுது தெரியுமா, புத்திமதிகளை கேட்டு நடக்கிற பொழுது. புத்திமதிகளை தள்ளிவிடுகிறவன் தரித்திரத்தையும் இலட்சியையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். ஆகையினாலே இந்த நாளிலே தேவனுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தைகள் கடிந்து கொண்டு உங்களிடத்திலே வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடிந்து கொண்டு ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடிந்து கொண்டு உனக்கு கொடுக்கப்படுகிற புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவைகளை செய்தீர்களே ஆனால் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு நடத்தப்படுவீர்கள் என்பதிலே எந்த விதமான ஆச்சரியம் இல்லை. அப்படி இல்லையோ ஐயோ, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் எல்லா குற்றத்திற்கும் நான் காரணம் ஆளேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை கண்ணீரிலே முடியாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்க. தேவன் சமத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஹாலலூயா ஹாலலூயா. மேகமே மகிமையின் மேகமே, எந்த நாளிலே இறங்கி வாருமே. ஹாலலூயா ஹாலலூயா.